2020 ஜனவரி மாத தெண்டலிதழி பானு ரவி அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து எழுதியுள்ள சிறுகதை கதம்பமும் மல்லிகையும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அக்கா வீட்டுக்கு போவதென்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம். மலைக்கோட்டைக்கு வடக்கு வீதியில் தாய்மானூர் கோவிலுக்கு எதிரே ஆணை கட்டும் மண்டபத்துக்கு எதிரே இருந்தது எங்கள் வீடு. அங்கிருந்து கிளம்பி கீழே இறங்கி மாணிக்க விநாயகர் கோவில் வழியாக வெளிவந்து இடப்புறம் திரும்பி சின்ன கடை தெருவில் நுழைந்தால் நெடுகச்சுவர் முழுவதும் கலர் கலரால் சினிமா போஸ்டர்கள் ஓட்டப்பட்டு டா வடிவத்தில் மடங்கி நீண்டு செல்வதுதான் லாலா கடை சந்து. கீழ்த்தளம் மேல்தளம் தவிர இரண்டு மாடி கட்டடமாக இருந்த அந்த லாலா ஸ்டோரில் ஏறத்தாழ 60-70 குடித்தனங்கள் இருந்தன. தமிழ் தெலுங்கு மராட்டி கன்னடம் என்று ஒரு குட்டி பாரத விலாஸ் அங்கே கலகலக்கும். அக்காவின் கீழ்த்தளம் முடியும் இடத்தில் இருந்தது. மேல்மாடிக்கு போவோர் எல்லோருமே அக்காவின் வீட்டை தாண்டித்தான் போகணும் என்பதால் அங்கிருந்து அனைவருக்கும் அக்காவிடம் நல்ல பரிச்சயம் இருந்தது. அக்காவிடம் இந்தி கற்றுக்கொள்ளவும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவும் வாரத்தில் 2 நாட்கள் அங்கு செல்வது எனக்கு வாடிக்கையானது. அக்கா இந்தியில் வித்வான் பட்டம் வாங்கியிருந்தால் கதை சொல்லும் பாணியோடும் கவிதை நயத்துடனும் குரலை ஏற்றி இறக்கி அக்கா சொல்லித்தரும் போது மனது பாடத்தில் இயல்பாக லயித்துவிடும். அக்கா ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டாள். தையல் வேலை, குரோஷா போடுவது, ஒயர்பை பின்னுவது, ஸ்வெட்டர் போடுவது என்று ஒன்று மாற்றி ஒன்று செய்து கொண்டே இருப்பாள். அந்த குடியிருப்பில் யாரும் தடி விழுந்தால் முதலில் போய் நிற்பது அக்காவாகத்தான் இருக்கும். தங்க மாமிக்கு 60 மேலாகிறது. ஆனால் இன்னமும் மைசூர் பாகு செய்ய பாகுபதம் பார்க்கவும் புலிக்காய்ச்சல் நெடியடிக்காமல் வந்திருக்கா என்று பார்க்கவும் கூப்பிடுவது அக்காவைத்தான். ஐயங்கார் மாமியின் பித்த விழிப்பிற்கு முந்திரி எண்ணெய் பண்ணி கொடுப்பது அக்காதான். மேல் வீட்டு செட்டியார் வீட்டு ஆட்சிக்கு மாவுடு போட்டு தருவதும் மல்லிகைப்பூ சீசனில் ஸ்டோர் பெண்களுக்கு பூ வைத்து தைத்து விடுவதும் யாரும் பெரியவளாகிவிட்டால் புட்டும் சிக்கிலி உருண்டை பண்ணி தருவதும் நிச்சயம் அக்காவாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஏன், யாருக்காவது பிரசவ வலி எடுத்தால் எத்தனை அனுபவசாலியானாலும் கூப்பிடுவது அக்காவைத்தான். அச்சோ கடவுளே, இது பொய் வலி மாமி. இதோ போய் ஒரு நொடியில சீரக கஷாயம் கொண்டு வரேன். சூட்டு வலினா அடங்கிடும், இன்னும் வயிறு தழையணும். ஒரு 10 நாளாவது ஆகும், கவலைப்படாதீங்கோ என்று அபய குரல் தரும் அக்காவை பார்த்து அவர்கள் அமைதி ஆவார்கள். எப்படி இப்படி சக குடித்தனக்காரர்கள் என்றில்லை. அந்த லாலா ஸ்டோருக்கே காவல் தெய்வம் மாதிரி இருந்து கொண்டு இளவட்டங்களை தேடி யார் வந்தாலும் கண்களில் விரலை விட்டு ஆட்டி பார்த்து எல்லோர் வீடுகளிலும் வேலை செய்து வந்த தைலமா கிழவிக்கு பிடிக்கும் என்று வேலை மெனக்கட்டு ஸ்பெஷல் ரவா தோசை பண்ணி போடுவதும் அக்காதான். மார்கழி மாத பஜனை ஆகட்டும், ராதா கல்யாணம் ஆகட்டும், அங்கிருந்த ஃபங்க்ஷன் ஹாலில் பெரியதாக மாக்கோலம் போட்டு அசத்துவதோடு மட்டுமல்லாமல் அத்தனை பேருக்கும் நெய் வழிய சர்க்கரை பொங்கல் பண்ணி எடுத்து வருவதும் அக்காதான். அக்கா இப்படி அக்கம் பக்கத்தில் அனுசரணையாக இருந்தாலும் யாராவது வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான், அவர்களை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவாள். அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாலே வீடு துமிலோகப்படும். துள்ளலும் துடிப்புமாக அக்காவின் குரல் 8 ஊருக்கு கேட்கும். அப்பா அம்மாவிலிருந்து குட்டி தம்பி வரை அவளது சுவாதீனம் கலந்து ஆளுமையை பார்க்க முடியும். பாட்டி தாத்தாவின் திவசம் வந்தால் அம்மாவுக்கு ஒத்தாசையாக அக்கா வந்து விடுவாள். தேங்காய் சேர்க்காமல் மிளகும் பயத்தம் பருப்பும் சேர்த்து செய்யும் அந்த சமையலிலும் அக்காவின் சிரத்தையும் கை மனமும் தெரியும். தீபாவளி வந்தால் அவ்வளவுதான், அம்மா நெய்யை கொட்டி நீ ஏதும் ஸ்வீட் பண்ணாதே, நம்மாத்துக்கும் சேர்த்து தான் மைசூர் பா பண்ணி கொண்டு வரேன், மிக்சர் ரிப்பன் பக்கோடாவும் நானே பண்ணிடுறேன் என்பாள். வீடு கட்டும் செங்கலில் 1/3 இருக்கும் அந்த மைசூர் பா. வாயில் போட்டால் நெய் மணக்க கரைந்து போகும். மிக்சரில் தினசு தினசான ஐட்டங்கள் இருக்கும். முந்திரி, பிஸ்தா, சிறுகடலை, டைமண்ட் பிஸ்கட், சீரக மிட்டாய், பசேல் என்று நெய்யில் வறுத்து போட்ட கறிவேப்பிலை என்று பார்க்கவே படு ரம்யமாக இருக்கும். அக்கா வந்ததுமே எல்லோருக்கும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். ஏய் சுகு, சாவி, சுபா, இந்து, உங்க எல்லோருடைய தீபாவளி புடவையும் கொண்டு வாங்கோ, ஒவ்வொன்றும் எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் சுத்திண்டு பார்க்கிறேன் என்பாள். சொன்னபடியே மழமளவென்று எல்லா புடவைகளையும் கட்டிக்கொண்டு அந்த ரேழில் இருக்கும் பாட்டி காலத்து ரசம் போன ஆளுகிற கண்ணாடியில் முன்னேயும் பின்னேயும் பாட்டுக்கொண்டே எங்கள் அத்தனை பேரிடமும் அபிப்பிராயம் கேட்பாள். அக்காவுக்கு தலைமுடி வெகுநீளம், காதின் இருப்புறமும் ஹேர்பின் குத்தி லூசாக பின்னிக் கொள்வாள். தலை நிறைய தொங்க தொங்க பூ வைத்துக் கொள்ளணும். கனகாம்பரமும் டிசம்பர் பூவும் வீட்டிலேயே பூத்து குலுங்குவதால் அக்காவுக்கென்று சற்று அதிகமாகவே தொடுத்து அனுப்புவாள் அம்மா. அத்தனை பூக்கள் இருந்தாலும் மல்லி ஜாதி பூக்களை விட நெருக்கி கட்டிய கதம்பமே அக்காவுக்கு பிடித்ததாக இருந்தது. இந்த மல்லிகைப்பூவை பந்தாட்டம் தலையிலே வச்சென்றா ஈர தலையிலே வெள்ளை துண்டை கட்டின்றாப்புல இருக்கும் என்பாள். அதனாலேயே பூக்கார பாப்பாத்தியிடம் சொல்லி தஞ்சாவூர் ஸ்பெஷல் கதம்பம் தொடுக்க சொல்வாள். அடுக்குமல்லி, வெட்டிவே, சம்பங்கி, பட்டு ரோஜா, சம்பகப்பூ, வாடாமல்லி, கனகாம்பரம், மரிக்கொழுந்து என்று நெருக்கமாக தொடுக்கப்பட்ட அந்த கதம்பம் எட்டு ஊருக்கு மணக்கும். மொத்தத்தில் அதிக ஆசாபாசங்களும் பரோபகார குணமும் அதிகாரம் செய்தே அன்பை காட்டும் விசித்திர குணங்களும் பலவித கெட்டிக்காரத்தனங்களும் அலாதியான தைரியமும் மிகுந்த சுறுசுறுப்பும் கொண்ட அழகான ராட்சசியாக தெரிந்த அக்கா என்னையும் வெகுவாக பாதித்து ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாள். அக்காவோடு இருக்கும் சமயங்களில் அவளை கவனிப்பதில் எனக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது என்றே சொல்ல வேண்டும். மொத்தத்தில் எல்லா அர்த்தங்களும் புரிந்த ஒரு அகராதியைப் போலவே அக்காவை நான் உணர்ந்தேன். அக்கா இப்படி என்றால் வாசு அத்திம்பேர் பற்றி கேட்கவே வேண்டாம், ஜாடி கேட்டு மூடிதான். மாமா, கல்யாணி ஸ்டோர்ஸில் அருமையான பொன்னி வச்சிருந்தான், ஒரு 5 கிலோ போட சொன்னேன் என்று வாங்கி வருவார். வர வழியில ஆண்டார் தெருமுனையில பச்சை மணத்தக்காளியும் பிஞ்சு கத்திரிக்காயும் வச்சிருந்தான். மணத்தக்காளியில 2 கல் உப்பு போட்டு ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சை மருந்து புழிஞ்சு விட்டா பேர்பட்ட அன்ன தேசமும் ஓடி போயிடாதா, அத்தனையும் கோல்டு தெரியுமா, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்பார். இன்னைக்கு வெங்கடா லாட்ஜில் தூள் பஜ்ஜி பண்ணியிருந்தான், குழந்தைகளுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். அத்தோட பொறுக்கு வடுவா கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சது, உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு என்பார். அத்திமேருக்கு பழைய புத்தகை கடைக்காரன் பழக்கம் என்பதால் எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் காமிக்ஸ் புத்தகங்களும் எனக்கும் என் அண்ணாவுக்கும் வாங்கி வருவார். இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய வேணும், சத்தம் போட்டு தினமும் ஹிண்டு படியுங்கோ, அப்போதான் உச்சரிப்பு தெளிவா இருக்கும், ஒரு கிளாரிட்டியோட பேச முடியும் என்பார். அத்திமேரின் குரலே சங்கீதமாக இருக்கும். அவர் குளிக்கும் போது பாடும் பிரபவாரமாவும் வாசுதேவேணியும் தேனில் நனைந்து வரும். அக்காவும் அத்திம்பேரும் காச்சு மூச்சென்று சண்டை போட்டுக்கொள்ளும் நாட்களில் இந்த சங்கீதம்தான் அவர்களை சகஜ நிலைக்கு கொண்டு வரும். அப்படி ஒன்றும் இருவரும் எலியும் பூனையும் கிடையாது. சமயத்தில் வீட்டில் இருப்பது இல்லாதது தெரியாமல் அத்திம்பேர் யாரையாவது அழைத்து வந்து விட்டாலோ, அக்காவிடம் ஆலோசிக்காமல் தங்கை கிருபாவுக்கு பணம் அனுப்பி வைத்தாலோ அக்காவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அத்திம்பேர் படுசமர்த்தர், எதேச்சையாக பாடுவது மாதிரி மெல்லிசு குரலில் ஆசை கொண்டேன் வண்டே உன்னுடன் நான் ஈசன் புகழ் பாடவே என்று ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே ஆரம்பிப்பார். அவ்வளவுதான் அக்காவின் வெடித்து கொண்டிருந்த முகத்தில் செம்மை பூக்கும். பின்னே அந்த பாட்டைத்தானே அவர் அக்காவை பெண் பார்க்க வந்தபோது பாடியது. அத்திம்பேர் கரிகாய் வாங்கும் விதமே படு சுவாரஸ்யமாக இருக்கும். கையில் மஞ்சள் பையோடு சின்ன கடை தெருவுக்கு வந்து விட்டால் அத்தனை ரோட்டோர கடைக்காரரும் நமஸ்காரம் பண்ணாத குறையாக வாங்க வாங்க நம்ம கடையில வாங்குங்க என்று வரவேற்பதும் வெள்ளைச்சிப்போடு இன்முகம் காட்டுவதும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். காவிப்பல் தெரிய சிரித்தபடி அத்திம்பேர் 1 கோடியிலிருந்து மறுகோடி வரை வேட்டியின் முனையை பிடித்து கொண்டு நடைப்பழகி யார் யாரிடம் புதிதாக பிஞ்சாக கரிகாய் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வருவார். கடைக்காரரின் மனம் கோணாமல் பேசி கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொசுறு சகிதம் மஞ்சப்பை நிறைய அள்ளி கொண்டு வருவார். அக்காவும் அத்திம்பேரும் மலைக்கோட்டையில் இருந்த பசுமடத்து பள்ளியில் வேலை பார்த்து வந்தார்கள். காலை 8:30க்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்பினால் மதியம் 1 மணிக்கு வந்து விடுவார்கள். அக்காவின் கைமணம் தெரிந்து கூடவே ஹெட்மாஸ்டர் ராஜகோபாலன் சாரும் வந்து விடுவார். அந்த சமயத்தில் அக்காவை பார்க்கணுமே, ஏதோ 4 கை இருப்பது மாதிரி பறந்து பறந்து ஏதேனும் டிஃபன் ரெடி செய்வாள். நெய்மணக்கும் ரவா கிச்சடியும் தகட தகடாய் ஆனியன் ரவாவும் மோர் மிளகாய் மினுக்கும் மோர்கூழும் அடேயப்பா நான் பிரமித்து போவேன். மாலை 6 மணிக்கு டியூஷன் சொல்லிக் கொள்ள வரும் குழந்தைகள் 7:30 வரை இருப்பார்கள். அவர்களையும் கவனித்துக் கொண்டு காலையில் பண்ணியதில் மிச்சம் இருப்பதை பொறுத்து இரவு சமையலையும் முடித்து விடுவாள் அக்கா. அக்கா பெண் சுகந்தா குட்டியும் படுத்துருத்துரு 8 வயசுக்கு பாவாடையை வழித்து கட்டி கொண்டு அக்கா மாதிரியே ரெட்டை இழை கோலம் போடுவதும் ஸ்வரத்தோடு கீர்த்தனை பாடுவதும் கணீர் என்று ஸ்லோகம் சொல்வதுமாக படிச்சமத்து சாமிநாதன் சுகந்தாவை விட 4 வயசு சின்னவர். இவர்கள் இருவருடனும் எனக்கு நன்றாக பொழுது போய்விடும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் படு குஷாலாக அக்கா வீட்டுக்கு கிளம்பி விடுவேன். இப்படியாக நெய்க்கு தொன்னை ஆதாரமா இல்லை தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்று சொல்ல தெரியாமல் அக்காவோடு அனைவரும் ஐக்கியப்பட்டு கிடந்தோம். அன்றைய தினம் போகி பண்டிகை. அக்காவிற்கு அசௌகரியமான நாளானதால் அத்திமேர் மட்டுமே சாப்பிட வந்திருந்தார். பால் பாயசம், தேங்காய் போலி, ஆமவடை, கறி, சாம்பார் என்று அம்மா விதவிதமாக சமைத்திருந்தார். அத்திம்பேரின் இலையில் முதலில் பரிமாறியதெல்லாம் அப்படியே இருந்தது. உடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அப்பாதான், என்ன மாப்பிள்ள குறிக்கிறே, சரியாக சாப்பிடாமல் எல்லாம் வைத்தது வைத்தபடி இருக்கு, எல்லாம் உமக்கு பிடிச்ச ஐட்டங்களாச்சே, சாப்பிடுங்கோ என்றார். என்று சுரத்தில்லாமல் சொன்னதோடு உடனே எழுந்து கைகளை கழுவிய போதுதான் அண்ணாவுக்கு பொறி தட்டியது. என்ன திம்பேர், உடம்பு சரியில்லையா? ஏதேனும் அஜீரண கோளாரா? மாத்திரை தரட்டுமா என்றான். அண்ணா பெரிய கடை வீதியில் பிரபலமாக இருந்த டாக்டர் சூரியிடம் மெடிக்கல் அசிஸ்டன்ட். உடம்பை பொறுத்தவரையில் அவன் சொல்வதுதான் வேதவாக்கு. சோர்ந்து போயிருந்த அத்திம்பேர் மெதுவாக அண்ணாவை கூப்பிட்டு, தனக்கு சில நாட்களாக பசி எழுப்பதில்லை என்றும் உணவு செரிமானம் ஆவதில்லை என்றும் முக்கியமாக சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் சொன்னபோது அத்தனை பேரும் ரொம்பவே பதறி போனோம். அடுத்த நிமிடமே அவரை டாக்டர் சூரியிடம் அழைத்து சென்றார் அப்பா. டாக்டர் சூரி எங்கள் அத்தனை பேரிடமும் மிகுந்த வாத்சல்யத்துடன் பழகுவார். அத்திம்பேரின் உடலை பரிசோதித்தவர், என்ன மாமா இப்போ லாஸ்ட் மினிட்ல அழைச்சின்னு வந்திருக்கேள், உங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருந்திருக்கு, எதனாலோ சங்கோஜப்பட்டு சொல்லாம இருந்திருக்கார். பரிசோதனையில இது ஹெமட்டோரியான்னு தெரியுது, சிறுநீர்ல நிறைய சிகப்பு அணுக்கள் கலந்திருக்கு, சரியான ரத்த ஓட்டம் இல்லாததால் ரெண்டு கிட்னியும் பழுதடைஞ்சு போயிடுத்து, கிட்னியிலே கல் சேர்ந்துட்டு சிஸ்டமே சரியா வேலை செய்யலை. உங்ககிட்ட நான் உண்மை நிலவரத்தை சொல்லணும், என்னை மன்னிச்சுடுங்கோ. இன்னும் அதிகபட்சமா உங்கள் மாப்பிள்ளை 2 வாரம் இருப்பாராங்கிறது கூட சந்தேகம்தான். அப்பா நிலைகுலைந்து போனார். வார்த்தைகள் குழறி குழறி அரற்றினார். ஐயோ டாக்டர், இதென்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன், எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, எப்படியானாலும் அவரை காப்பாத்திடுங்கோ. இதோ பாருங்கோ மாமா, உங்களை சமாதானப்படுத்தவோ தைரியப்படுத்தவோ இல்லாத ஒன்றை கூட நான் பிரியப்படலை. உங்களுக்கு மிஸ்டர் வாசுவின் நிலைமை கையை விட்டு போயாச்சு என்பது தெரியணும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனி ஆக வேண்டியதை பாருங்கள். யாருக்கும் சொல்லி அனுப்பணும் என்றால் அதை செய்யுங்கள் என்ற போது துக்கமும் அதிர்ச்சியும் சேர்ந்து அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. டாக்டர் சொல்லியிருந்த அந்த 2 வார கெடுவை தவிர அத்திம்பேருக்கு வந்திருக்கும் பிரச்சனையையும் அவரை தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு தயார்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அக்காவிடம் சொன்ன போது அக்கா உருண்டு புரண்டு கதறி தீர்த்து விட்டாள். ஊரிலிருந்த அத்தனை தெய்வங்களையும் அம்மா வேண்டிக் கொண்டாள். வேறு மருத்துவர்களும் டாக்டர் சூரியின் கருத்தையே பிரதிபலித்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதை செய்வதென்று தெரியாமல் அப்பாவும் தவித்தார். மறுதினம் அக்கா அறக்க பறக்க வந்தாள். அப்பா, எங்கள் லாலா ஸ்டோரில் ஒரு மாமி மதுரையில் இருக்கிற எஸ்கின் ஹாஸ்பிட்டலில் கிட்னி மாற்று சிகிச்சை செய்து குணப்படுத்துவதாக சொன்னான். என்ன கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக செலவாகுமாம், அவருக்கு இல்லாத பணம் ஏதுக்கப்பா, நம்ம உடனே மதுரைக்கு போகலாம்ப்பா என்ற போது அப்பாவும் அந்த நாட்கழுவை சொல்ல முடியாமல் சரி என்று சொல்லி கிளம்பி ஆயத்தம் செய்தார். அடுத்த 2 மணி நேரத்தில் அம்மா அண்ணா அப்பாவுடன் அக்காவும் அத்திம்பேரும் ஒரு கார் ஏற்பாடு செய்து கொண்டு மதுரைக்கு கிளம்பினார்கள். ஆனால் விதி யாரை விட்டது, மதுரையில் அந்த மருத்துவமனைக்குள் நுழையும் முன்பே 2 முறை விக்கல் எடுத்த அத்திம்பேர் நிலைகுத்திய கண்களோடு மூச்சு விட மறந்து போனார். அழுதழுது சிவந்த கண்களும் வீங்கிய முகமுமாக அக்காவும் மற்றவர்களும் வந்தபோது லாலா ஸ்டோர் குடித்தனக்காரர்கள் மட்டுமின்றி பள்ளிக்கூட மாணவர்களும் வாத்தியார்களும் கடைத்தெரு மனிதர்களும் சூழ்ந்து கொண்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். சிரிப்பும் பேச்சும் சகாயமும் சங்கீதமுமாக வளைய வந்த அத்திம்பேர் தனது 51ஆம் வயதில் இப்படி அக்காவை நிராதரவாக விட்டு போனது யாராலும் ஜீரணிக்க முடியாத நிஜமாகி போனது. அப்பா பேசுப்பா, கண்ணு முழிச்சு பாருப்பா, பாட்டு சொல்லி கொடுப்பா என்ற சுகந்தா மற்றும் சாமிநாதன் கதறலும், என்னை விட்டுட்டு போயிட்டேனே, எனக்கு சமையல் விட்டா ஒண்ணுமே தெரியாதே, இந்த 2ஐயும் நான் எப்படி கரை சேர்க்க போறேன் என்று அடித்து கொண்டு அக்கா அழுததும் எங்களை நிலைகுறைய செய்தது. அதன் பிறகு யாருக்கும் நிற்காமல் 13 நாட்கள் எல்லா காரியமும் மளமளவென்று நடந்தேறின. நீ அக்கா என்ன பண்ணுவாள், நண்டும் சிண்டுமான இந்த 2 குழந்தைகளையும் வைத்து கொண்டு எல்லோர் மனத்திலும் இந்த கேள்வியை விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்தது. கிராமத்திலிருந்து அப்பாவி குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்காகவும் திருச்சிக்கு வரவழைத்ததே அக்காவும் அத்திம்பேரும் தான். மாப்பிள்ளை என்ற ஹோதா இல்லாமல் எல்லா விதத்திலும் அனுகூலமாக இருந்து வந்த அத்திம்பேரி தான் பெறாத பிள்ளை என்று அப்பா சொல்லிக் கொள்வார். எல்லோருக்கும் பிடிக்கும் விதத்தில் நடந்து கொண்டு எல்லோரிடமும் ஒரே விதமாக நல்ல பெயர் எடுப்பது என்பது அப்படியொன்றும் எளிதல்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல பெயரை எடுக்க அத்திம்பேரால் முடிந்தது. வந்திருந்த பெரியவர்களுக்குள் விவாதங்களும் கூடி கூடி பேசுவதும் நடந்து கொண்டிருந்தது. கரூர் சித்தப்பாவும் பிரான்மலை அத்தையும் நங்கவரம் பெரியம்மாவும் துண்டி பெரியப்பாவும் அப்பாவோடும் அம்மாவோடும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். தோப்பாரு லலிதா, கொஞ்ச நாளைக்கு வேணும்னா குழந்தைகளையும் பெண்ணையும் வீட்டோட வச்சுக்கலாமே ஒழிய அப்படியே தங்க விடப்படாது, இதனால மற்ற பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுல 1008 இடைஞ்சல் வந்து சேரும் என்று பெரியம்மா சொல்லி நிறுத்திய போது தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது.
இந்த பெரியம்மாவுக்குத்தான் 6 மாதம் முன்னால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்து தன்னோடு கொஞ்ச நாள் வைத்து கொண்டு கவனித்து அனுப்பியிருந்தாள் அக்கா. நன்றி கெட்ட மனுஷி என்று அப்பாவுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். இதோ பாருங்கள், உங்கள் யாரையும் நான் எந்த அபிப்பிராயத்தையும் கேட்கல. என் பொண்ணுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பது எனக்கு தெரியும். எல்லோரும் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போகலாம் என்று சொன்னதும் சொந்தக்கார கும்பல் நகர்ந்தது. அம்மாவோடு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தவராக அக்காவை கூட்டிக் கொண்டு வரும்படி அப்பா சொன்னார். கதவை தட்டி அக்காவை கூப்பிட்ட போதுதான் அக்காவின் தோற்றம் மனதில் அரைந்தது. தலை நிறைய பூவும் ரட்டி மூக்குத்தியும் ஜிலீரென்ற தகதகக்கும் திலகமும் இட்டுக்கொண்டு வண்ண நிலவாக உலா வந்த அக்கா அது. அக்கா காது கழுத்தில் ஒன்றுமில்லாமல் வெற்றி நெற்றியுடன் வெள்ளை புடவையுடன் வந்தபோது அத்தனை பேரும் கத்தி தீர்த்து விட்டோம். அக்கா இதென்ன கோலம், காலம் மாறிடுத்துக்கா, முன்ன மாதிரி இல்ல. இந்த வெள்ளப்புடவையை அழுத்தி ஏறி நெத்திலே சின்னதா ஒரு பொட்டு இட்டுக்கோ, கழுத்திலே ஒரு மெலிசு சங்கிலி போட்டுக்கோ. இப்படி உன்னை பார்க்கவே படு கன்றாவியா இருக்குக்கா என்று எல்லோரும் கத்தி தீர்த்தோம். ஐயோ இதென்னம்மா, வெள்ளையை கட்டின்று நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கே என்று அப்பாவும் அம்மாவும் ஒரு சேர குரல் எடுத்து அழுதார்கள். அக்கா மெலிதாக பேசினாள். என்னோட அலங்காரங்களும் ஆசைகளும் அவருக்கு சிதை மூட்டினதுமே எரிஞ்சு போயிடுத்து. காலம் என்னைக்குமே மாறுவதில்லை. நாம் தான் நமது சௌகரியத்துக்கு ஏத்தா போல மாறிண்டு காலம் மாறிடுத்தோன்னு சொல்லிக்கிறோம். ராத்திரி பகல் சொந்தம் பந்தம் இப்படி எதிலும் மாற்றங்கள் வருவதில்லை. சம்பிரதாயங்களை மிஞ்சி மனசுன்னு எல்லோருக்கும் ஒன்று இருக்கு. மனசுங்கிறத நம்ம எல்லோருக்கும் நீதி பரிபாலனம் நடக்கும். ராஜாங்கம் மாதிரி நமது குற்றம் குறை நிறை திருப்தி அதிருப்தி நியாயம் அநியாயம் என்று அத்தனை உணர்வுகளும் பொங்கி பிரவாகிக்கும் மனசை மிஞ்சிய எதுவும் உலகில் பெரியது இல்லை. அனைவருக்கும் மனசுதான் காவலாக இருக்க முடியுமே தவிர மதில் காவலாக இருப்பதில்லை. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடப்பவனே மனிதனாகிறான். மனது ஸ்படிகம் போல வெள்ளையாக இருந்தாலே அது சிந்தையிலும் வெளிப்படுமே. வெள்ளைக்கில்லை கள்ள சிந்தை என்பார்களே. எனவே இனி எனது இந்த தோற்றம் பற்றி யாரும் எதுவும் பேசாதீர்கள் என்ற போது அனைவரின் கண்களிலும் கங்கை பொங்கிற்று. அப்பா தான் தாங்க முடியாமல் பேசினார். அம்மாடி குழந்தே, இது பெரிய துயரம் அம்மா. இனி தைரியமா இருக்கணும். உன்னிடம் சுமைகளை தந்துட்டு அவர் இப்படி நீட்டி நிமிண்டி கண்காணாம போயிட்டாரே. உன்னை கடவுள் இப்படி தண்டித்து விட்டாரே. நம் வீட்டுக்கு வந்துடு, நாங்கெல்லாம் உனக்கு பக்க பலமா இருப்போம். கவலைப்படாம கிளம்புமா என்று குலுங்கி குலுங்கி அழுதபடி அப்பா சொன்னபோது அக்கா இடைமறித்தாள். அப்பா உங்க வார்த்தைகள் எனக்கு ஆறுதலா இருக்குப்பா. என்னோட குழந்தைகள் எனக்கு சுமை என்றால் திருமணமாகி எல்லா சுகங்களையும் அனுபவித்து இப்போ துக்கப்பட்டு நிற்கும் நான் நம் வீட்டுக்கு வருவது மட்டும் உங்களுக்கு சுமை இல்லையா? பிரச்சனை என்றால் உடனே பிறந்து வீடு வருவதும் எனது சுமைகளை மற்றவர்களிடம் திணிப்பதும் என்ன நியாயம்? ஒரு வார்த்தைக்கு சுமை என்று வைத்து கொண்டாலும் அவரும் நானும் அன்பாகவும் ஆசையாகவும் சேர்ந்து ஏற்றிக்கொண்ட இன்பச் சுமையல்லவா இந்த 2 குழந்தைகளும். அவர் இல்லாமல் இனி குடும்பத்தை கொண்டு செலுத்துவது மீகாமன் இல்லாத மரக்கலம் போலத்தான். ஆனாலும் அவர் இல்லாத குறை தெரியாத படிக்க இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதுதான் அவரும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை. அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். அவரது அன்பும் நினைவும் என்னுள் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னை வழிநடத்தும். அதற்கு நான் அணிந்து கொண்டிருக்கும் வெள்ளைப்புடவையே ஒரு கவசமாகவும் இருக்கும் அப்பா. அக்கா சொல்லி நிறுத்திய போது அங்கே கனத்த மௌனம் நிலவியது. 2 குழந்தைகளையும் அரவணைத்தபடி சொன்னபோது பலவித வண்ணங்களில் பல்வேறு மனங்களில் கதம்பு மலராக மணத்து கொண்டிருந்த அக்கா வெள்ளை புடவையில் ஒளிரும் மல்லிகை சரமாக என்னுள் புத்துரு கொண்டாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.